இந்த உரையாடலுக்கு பின் அரண்மனைக்கு திரும்பிய மறுகணத்திலிருந்து போர்க்கால அவசரத்தோடு துரிதமாக ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினாள் ராணி மங்கம்மாள். அரண்மனை புரோகிதர்களை அழைத்து அவசரமாக நல் முகூர்த்தங்களை பார்த்தால் அவருடைய அவசரத்துக்கும் அவசியத்துக்கும் ஏற்றபடி அடுத்த சில நாட்கள் தொடர்ந்து நல்ல நாட்களாகவே வாய்த்திருந்தன. அரண்மனை வட்டாரத்தினர் அனைவருக்குமே அந்த ஏற்பாடுகளின் வேகம் ஆச்சரியத்தை அளித்தது. ரங்ககிருஷ்ண முத்து வீரப்பனின் விவாகத்துக்கும் முடிசூட்டு விழாவுக்கு அடுத்தடுத்து மங்கள முகூர்த்தங்கள் குறிக்கப்பட்டாயிற்று. அரண்மனை விவரம் அறிந்த வரையில் எல்லோரும் வியக்கும்படி ரங்ககிருஷ்ண முத்து வீரப்பனின் திருமணம் சின்ன முத்தம்மாளுடன் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ராணி மங்கம்மாளுக்கே அவளுடைய தாய் வீட்டு பெயராக அன்னமுத்தம்மாள் என்பது திருமணத்துக்கு முன் வழங்கிய காரணத்தால் அரண்மனையிலேயே மங்கம்மாளுக்கு துணையாகவும் உறவினராகவும் உடனிருந்த மூத்த பெண்கள் சிலர் பழைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியாமல் ராணி முத்தம்மா என்று அழைத்தும் வந்தனர். அன்னமுத்தம்மாளான ராணி மங்கம்மாளுக்கும் இந்த இளம் வயது முத்தம்மாளுக்கும் ஓர் அடையாள வித்தியாசமாகத்தான் இவளை சின்ன முத்தம்மாள் என்று அழைக்க தொடங்கியிருந்தார்கள். ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக விரைந்து மேற்கொள்ளப்பட்ட திருமண வைபவமும் முடிசூட்டு விழாவும் அளவு கடந்த கோலாகலத்தையும் குதூகலத்தையும் கொண்டிருக்கவில்லை. அரண்மனை சுற்றத்தையும் உறவினரையும் தவிர அந்த ஆட்சியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அங்கங்கே இருந்த படைத்தலைவர்களுக்கும் தளபதிகளுக்கும் தளவாய்களுக்கும் தலைக்கட்டுகளுக்கும் மட்டுமே அவசரம் அவசரமாக அழைப்பு சொல்லி வர தூதுவர்கள் விரைந்து பாயும் புறவிகள் மூலம் அனுப்பப்பட்டனர். இந்த ஏற்பாடுகள் அரண்மனை வட்டாரங்களிலும் சுற்றத்தினரிடமும் இரண்டு விதமான வியப்பை கிளற செய்தன. பாதுகாப்பையும் அரசியல் உதவியையும் கருதி மங்கம்மாள் ஒரு பெரிய அரச வம்சத்தில்தான் பெண்ணெடுப்பாள் என்று நினைத்திருந்தவர்களுக்கு அவள் சின்ன முத்தம்மாளை தேர்ந்தெடுத்தது வியப்பாக இருந்தது. திடீரென்று இந்த வைபவங்கள் ஏற்பாடு செய்யப்படுவானேன் என்பது மற்றொரு வியப்பாயிருந்தது. காரணம், இந்த ஏற்பாட்டில் சம்பந்தப்பட்டிருந்த ராஜதந்திர பிரச்சனை பலருக்கு தெரியாதிருந்தது தான். திருசிரபுரத்தில் அந்த திருமண வைபவமும் பட்டாபிஷேகமும் அதை ஒட்டி நடந்த பட்டண பிரவேசமும் நம்ப முடியாத வேகத்தில் நடந்து முடிந்தன. பட்டண பிரவேசம் முடிந்து அரண்மனை திரும்பியதுமே முடிசூடிய கோலத்தில் பட்டத்தரசியாக சின்ன முத்தம்மாளையும் அருகில் அழைத்து கொண்டு எதிரே தன் ஆசி கோரி வந்து வணங்கிய மகனை பார்த்ததும் ராணி மங்கம்மாள் அவனுக்கு ஆசி கூறி வாழ்த்திய பின் மேலும் கூறினாள், மகனே, பாதுஷாவின் நாட்களும் பழைய செருப்பும் நாளை பகலில் இங்கே வரக்கூடும் என்று தெரிகிறது. உனது திருமணத்திற்காகவும் முடிசூட்டு விழாவுக்காகவும் இங்கே வந்த படைத்தலைவர்களும் படை வீரர்களும் கோட்டையை சுற்றி நாலா பக்கமும் மறைந்திருப்பார்கள். நானும் சின்ன முத்தம்மாளும் சபைக்கு வராவிட்டாலும் உப்பருகையில் அமர்ந்து சபையை கவனித்து கொண்டிருப்போம். உன்னுடைய இந்த பேரழகியான மனைவியின் கடைக்கண் பார்வையில் நீ உறுதியாக நடந்து கொள்ளத்தக்க நெஞ்சுரம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் உன்னை வாழ்த்துகிறேன். தாயே, உங்கள் ஆசி கிடைக்குமானால் எத்தகைய எதிரியையும் வெல்லும் பலம் எனக்கு வந்துவிடும். சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளும் கட்டி கொடுத்த சோறும் அதிக நேரம் கெடாமல் இருக்காத மகனே என்று எந்த வேளையில் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்று அந்த வேளையில் அப்போதே துணிந்து முடிவு செய்யும் மனோதிடம் உனக்கு வந்தால் ஒழிய ராஜ்யபாரத்தை தாங்க உன்னால் முடியாது. நீங்கள் உடனிருக்கும் வரை எனக்கு எதுவும் சிரமமில்லை தாயே என்று மீண்டும் வணங்கினான் ரங்ககிருஷ்ண முத்து வீரப்பன். ராணி மங்கம்மாள் சிரித்தபடியே சின்ன முத்தம்மாளை பார்த்து கூறலானாள், முத்தம்மா, இளவரசரை கெட்டிக்காரியும் பேரழகியுமான உன்னை போன்ற பெண் ஒருத்தியிடம் ஒப்படைத்திருக்கிறேன். இளவரசரின் வீரத்தையும் செருக்கையும் தன்மானத்தையும் வளர்ப்பதாக உன் அழகு அமைய வேண்டும். கெட்டிக்காரத்தனமில்லாத அழகும் அழகில்லாத கெட்டிக்காரத்தனமும் அரசியல் காரியங்களுக்கு பயன்படுவதில்லை பெண்ணே. சின்ன முத்தம்மாள் இதை கேட்டு பவ்யமாக நாணி தலை குனிந்தாள். அவர்கள் இருவரையும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு ராயசத்தை அழைத்து சில உத்தரவுகள் போட்டாள் ராணி மங்கம்மாள். மறுநாள் பொழுது புலரும் பொழுது காவிரிக்கரையில் கதிரவன் கூட ஆவலோடு உதித்தார் போலிருந்தது. திருசிரப்புறம் கோட்டையில் அரசவை கூடிய போது பட்டம் சூடிக்கொண்ட ரங்ககிருஷ்ண முத்து வீரப்பன் அரியணையில் கம்பீரமாக கொலுவீற்றிருந்தான். அந்த புற பகுதியிலிருந்து புறப்பட்டு வந்து அப்படியே மேல் மாடத்து உப்பரிகையிலிருந்து அரசவையை காண முடிந்த வகையில் ராணி மங்கம்மாளும் சின்ன முத்தம்மாளும் அங்கே அமர்ந்திருந்தார்கள். பட்டம் சூடி பதவியேற்றிருக்கும் இளவரசரை புகழ்ந்து தமிழ் புலவர்களும் சில தெலுங்கு புலவர்களும் கவிதை பாடினார்கள். சபையும் அரசரும் கவிதைகளை ரசித்து கொண்டிருக்கும் போதே டில்லி பாதுஷாவின் பிரதிநிதியும் ஆட்களும் கோட்டை வாசலில் காத்திருக்கிறார்கள் என்ற தகவல் வந்தது. அவர்களை உள்ளே அழைத்து வர சொல்லி ரங்ககிருஷ்ண முத்து வீரப்பன் சிறிதும் தயங்காமல் உடனே எதிர்கொள்ள ஆயத்தமானான். யானையை கோட்டை வாசலிலேயே நிறுத்திவிட்டு அதன் மேல் அம்பாரியிலிருந்த அவுரங்கசீப்பின் பழைய செருப்பை அலங்கார வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு பழுக்கா தாம்பளத்தில் எடுத்து வைத்து கொண்டு உடன் வந்திருந்த வீரர்கள் பின்தொடர ஆடம்பரமாகவும் படோடாபமாகவும் உள்ளே நுழைந்தான் பாதுஷாவின் பிரதிநிதி. நெடுந்தூரம் பயணம் செய்திருந்த களைப்பாலும் எங்கேயும் யாரும் போர் செய்யாததாலும் டெல்லியிலிருந்தே உடன் வந்திருந்த படை வீரர்களில் பெரும் பகுதியினரை அனாவசியம் என்று கருதி மதுரையிலிருந்தே அவசரப்பட்டு வடக்கே திருப்பி அனுப்பியிருந்தான் அந்த பிரதிநிதி. இளவரசருக்கு உடல் நலமில்லை, திருசிரபுரம் திரும்புகிறார் என்று மதுரை தமுக்க மாளிகையிலிருந்து ராணி மங்கம்மாள் திண்டுக்கலுக்கு அனுப்பியிருந்த தகவல் வேறு, டெல்லியிலிருந்து வந்திருந்த ராஜ பிரதிநிதியின் வேகத்தை தடுத்து போதுமான அளவு குழப்பியிருந்தது. எல்லோரும் தலைவணங்கிவிட்ட செருப்புக்கு ரங்ககிருஷ்ண முத்து வீரப்பனும் மறுக்காமல் தலைவணங்கி விடுவான். படைபலத்தை காட்டி அவனை மிரட்ட வேண்டிய அவசியமிராது. தானும் சில வீரர்களும் பழைய செருப்புடன் திருசிரபுரம் சென்றாலே போதுமானது என்ற முடிவுடன் தான் அந்த பிரதிநிதி அன்று அங்கே வந்திருந்தான். டில்லி பாதுஷாவின் பிரதிநிதி வேகம் குறைந்து குழம்பிவிட வேண்டும் என்பதை எதிர்பார்த்துத்தான் மதுரையிலேயே அவனை எதிர்கொண்டு சந்திக்காமல் கவனத்தை திசை திருப்பி மகனுக்கு உடல் நலமில்லை என்று சொல்லி திருசிரபுரம் திரும்பியிருந்தாள் ராணி மங்கம்மாள். இத்தனை பேர் எதிர்க்காத பாதுஷாவின் செருப்பை ஒரு விதவையை தாயாக கொண்டு நோயுற்ற ஒரு இளவரசனாக எதிர்க்கப் போகிறான் என்று நினைத்து மிகவும் அலட்சியமாகவும் சற்று அஜாக்கிரதையாகவும் திருசிரபுரத்துக்கு வந்திருந்தான் டெல்லி பாதுஷாவின் பிரதிநிதி. பாதுஷாவின் பிரதிநிதியை எதிர்கொண்டு வரவேற்ற அவையில் அமர செய்தான் ரங்ககிருஷ்ணன். ராயசத்தை அழைத்து தந்தை சொக்கநாதன் நாயக்கரின் மறைவுக்கு பின் தாய் வழக்கமாக டெல்லி பாதுஷாவுக்கு செலுத்தி வந்த கப்பத்தொகையையும் கூட முறையாக செலுத்த செய்தான். பெருமக்கள் நிறைந்திருந்த அந்த ராஜசபையில் பாதுஷாவின் பிரதிநிதியையும் உடன் வந்திருந்தவர்களையும் அதிகபட்ச முகமலர்ச்சியோடும் வினயத்தோடும் மரியாதையோடும் நடத்தினான் ரங்ககிருஷ்ணன். ஒரு சுவாரஸ்யமான ஏற்கனவே நன்கு ஒத்திகை செய்யப்பட்ட நாடகத்தை பார்ப்பது போல மேலே உப்பரிகையிலிருந்து ராணி மங்கம்மாளும் சின்ன முத்தம்மாளும் அவையில் நடப்பதையெல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார்கள். பாதுஷாவின் பிரதிநிதிக்கும் ரங்ககிருஷ்ணனுக்கும் உரையாடல் தொடர்ந்தது. இளவரசருக்கு உடல் நலமில்லை என்பதாக சொன்னார்கள், இப்போது எப்படியோ? நோயும் விருந்தும் எப்போதாவது வரக்கூடியவை, இப்போது தாங்கள் வந்திருப்பதைப் போல. நோயாக வந்திருக்கிறேன் என்கிறீர்களா, விருந்தாக வந்திருக்கிறேன் என்கிறீர்களா? நான் விருந்தென்று எண்ணித்தான் சொன்னேன். தங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படி வைத்துக் கொள்வதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. முடிசூடி பட்டம் ஏற்றுக்கொண்ட பின் இளவரசருக்கு மிகவும் சாதுரியமாக பேச வருகிறது. பேச்சு மட்டும் அப்படி என்று பாதுஷாவின் மேலான பிரதிநிதி அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. தாங்கள் தாய் மகாராணி மங்கம்மாள் இப்படியெல்லாம் சாமர்த்தியமாக பேசுவதில் நிபுணர் என்ற கேள்வி. மறுக்கவில்லை, ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்போது நீங்கள் என்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பாதுஷாவின் புதிய நிபந்தனை இளவரசருக்கும் மகாராணிக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். எப்போது நிபந்தனை புதிதோ அப்போது அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டியது தான் முறை. பதில் பேசாமல் பாதுஷாவின் பிரதிநிதி தன்னுடன் வந்திருந்த வீரர்களில் ஒருவனுக்கு சைகை காட்டி அழைத்து ஏதோ கூறினான். உடனே அந்த டெல்லி வீரன் பட்டு துணியிட்டு மூடியிருந்த படுக்கா தாம்பளத்தை அப்படியே அரியணைக்கு முன்பிருந்த அலங்கார மேடையில் வைத்துவிட்டு துணியை நீக்கினான். தாம்பாளத்தில் அவுரங்கசீப்பின் பழைய செருப்பு ஒன்று இருந்தது. அதை கண்டவுடன் ரங்ககிருஷ்ணனின் முகத்திலிருந்த மலர்ச்சியும் புன்னகையும் மறைந்தன. மீசை துடிதுடித்தது. ஆனாலும் பொறுமையை இழந்து விடாமல் கேட்டான், என்ன இது? டில்லி பாதுஷாவின் பாதுகை. டில்லி பாதுஷா மற்றொரு காலுக்கு செருப்பை போட்டுக்கொள்வதில்லையா? மரியாதையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் இளவரசே. பாதுஷா கப்பம் வாங்குகிறவர், நீங்கள் கப்பம் கட்டுகிறவர், ஞாபகம் இருக்கட்டும். மரியாதை என்பது கொடுத்து பெற வேண்டியது, கேட்டு பெறக்கூடியது இல்லை. மறுபடியும் எச்சரிக்கிறேன், நீர் கப்பம் கட்டுகிறவர், பாதுஷா வாங்குகிறவர். அவர் கப்பத்தை வாங்கலாம், மானத்தை வாங்கிவிட முடியாது, கூடவும் கூடாது. டெல்லி பேரரசுக்கு அடங்கி கப்பம் கட்டுகிற அனைவரும் இந்த பாதுகையை வணங்க வேண்டும் என்பது பாதுஷாவின் புதிய கட்டளை. தெய்வங்களின் திருவடிகளைத்தான் பாதுகை என்று சொல்லுவதும் வணங்குவதும் எங்கள் வழக்கம். மனிதர்களின் பழைய செருப்பை நாங்கள் பாதுகையாக நினைப்பதில்லை. இன்றைய தும்மர் நாளைய விளைவை சந்திக்க வேண்டியதாகிவிடும் இளவரசரே. அன்புக்கு கட்டுப்படலாம், பயமுறுத்தலுக்கு பணிய முடியாது. மீண்டும் சொல்கிறேன், தெய்வங்களின் திருவடி சுவடுகளை தலை வணங்கலாம், மனிதர்களின் கிழிந்த செருப்பை வணங்குவது பற்றி நினைக்கக்கூட முடியாது. இதுதான் உங்கள் முடிவான பதிலா? இதைவிட முடிவான பதில் தேவையானாலும் தர முடியும். இது புரியாவிட்டால் அதையும் தருகிறேன். இந்த மிரட்டல் சிறு பிள்ளைத்தனமானது இளவரசரே. பெருந்தன்மையான காரியங்கள் என்னவென்றே தெரியாதவர்கள் சிறு பிள்ளைத்தனம் எது என்றும் கண்டுபிடிக்க தகுதியற்றவர்களாகிவிடுகிறார்கள். பேச்சு எல்லை மீறுகிறது. புரியவில்லையானால் செயலிலேயே காட்டிவிடுகிறேன். இதோ என்று கூறியபடியே அரியணையிலிருந்து எழுந்து ரங்கக்கிருஷ்ணன் அந்த படுக்கா தாம்பலத்திலிருந்த செருப்பை தன் காலில் எதற்கு பொருந்துமோ அதில் அணிந்து கொண்டான். பாதுஷாவின் பிரதிநிதியை கம்பீரமாக நிமிர்ந்து பார்த்து சொன்னான், இவ்வளவு பெரிய மகாராஜாவான டெல்லி பாதுஷா போன்றவர்கள் கேவலம் ஒற்றை காலுக்கு மட்டுமா செருப்பு அனுப்புவது? முடிந்தால் மற்றொரு காலுக்கும் சேர்கிறார் போல் அனுப்பி வைக்கும்படி சொல்லுங்கள். பாதுஷாவின் பிரதிநிதி இதைக் கண்டு ஸ்தம்பித்து போனான். அவன் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அவமானப்பட்டுவிட்ட உணர்வினாலும் ஆத்திரத்திலும் அவன் முகம் சிவந்தது. கடுமையாக ஏதோ சொல்ல விரும்பி ஆனால் உணர்ச்சி மிகுதியால் வார்த்தைகள் வராமல் அவனுடைய உதடுகள் துடித்தன, புருவங்கள் நெறிந்தன, முகம் வியர்த்தது. டெல்லி பாதுஷாவின் பிரதிநிதி ஆத்திரமடைந்ததைக் கண்டு ரங்ககிருஷ்ண முத்து வீரப்பன் அவனை நோக்கி புன்னகை பூத்தான். நெருப்புடன் விளையாடுகிறீர்கள், இதன் விளைவுகள் கடுமையாயிருக்கும் என்பதை சிந்திக்காமல் செயல்படுகிறீர்கள் என்பதை மீண்டும் வற்புறுத்த விரும்புகிறேன் என்றான் பாதுஷாவின் பிரதிநிதி. தங்கள் பேரரசுடன் நாங்கள் முன்பு செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி கப்பம் கட்டுவதாக மட்டும் ஒப்புக்கொண்டது உண்மை. செருப்பை வணங்குவது அந்த பழைய உடன்படிக்கையில் அடங்காத ஒன்று. உடன்படிக்கைப்படி பார்த்தால் வரம்பை மீறுவது தங்கள் அரசரே அன்றி நாங்கள் இல்லை. வலிமை உள்ளவர்களுக்கு வலிமையற்றவர்கள் அடங்கித்தான் ஆக வேண்டும். அடக்கம் வேறு, அடிமைத்தனம் வேறு. இதற்கு பாடம் கற்பிக்காமல் விடப்போவதில்லை. முடிந்தால் செய்யுங்கள். இவ்வளவில் பாதுஷாவின் பிரதிநிதியும் உடன் வந்திருந்தவர்களும் வெளியேறிவிட்டார்கள். படைகளையெல்லாம் மதுரையிலிருந்து அவசரப்பட்டு வடக்கே திருப்பி அனுப்பிவிட்டது எத்தனை பெரிய தவறு என்ற ஏக்கத்துடனே வேறு வழியில்லாத காரணத்தால் ஒன்றும் செய்ய முடியாமல் டெல்லி திரும்பினான் அவுரங்கசீப்பின் பிரதிநிதி. போகிற போக்கில் திருசிரபுரம் கோட்டையும் அதன் சுற்றுப்புறங்களும் படை வீரர்களால் நிரப்பப்பட்டு ஆயத்தமாயிருப்பதையும் அவன் கண்டு கொண்டான். கையாலாகாத தனமும் ஆத்திரமும் அவன் உள்ளத்தை வெதுப்பின. அந்த ஆத்திர குமுறலில் முத்து வீரப்பனின் கோட்டைப்படை வீரர்களுடன் பாதுஷாவின் ஆட்கள் போர் செய்ய முயன்று தோற்றுப்போனார்கள். சிலர் அதில் உயிரிழக்கவும் நேரிட்டது. கணவனை இழந்து கைம்பெண்ணான ஒரு ராணி உங்களை அவமானப்படுத்திவிட்டாள் என்பதாக பாதுஷாவிடம் போய் அவருக்கு சினமூட்டுகிற விதத்தில் சொல்லலாம் என்றால் மங்கம்மாள்தான் இதில் சம்பந்தப்படாமல் எல்லாவற்றையுமே சாதுரியமாக செய்திருந்தாள். அவளுடைய அந்த சாதுரியத்தை நினைக்கும் பொழுது அவன் குமரல் இரண்டு மடங்காயிற்று. நேரடியாக அவமானப்பட்டது முத்து வீரப்பனிடம் என்றாலும் தங்களை அவமானப்படுத்திய மதிநுட்பம் ஒரு பெண் பிள்ளையினுடையது என்ற உறுத்தல் உள்ளே இருந்தது அவனுக்கு. டெல்லி பாதுஷாவின் ஆட்கள் திரும்பி போன பின்புத்தான் கைப்பிடித்த மனைவி சின்ன முத்தம்மாளுடன் இரண்டு வார்த்தை சிரித்து பேசவும் சரசமாடவும் நேரம் கிடைத்தது முத்து வீரப்பனுக்கு. அடுத்த சில நாட்கள் மனவாழ்வின் இனிய மயக்கத்தில் கழிந்தன. காவிரியில் புதுவெள்ளம் வந்தது. அவர்கள் மனதை போலவே காவிரியும் நிரம்பி வழிந்தது. கோடையின் சுகத்தை காவிரிக்கரையின் இதமான மாந்தோப்புகளில் செலவிட்டார்கள் அந்த இளம் காதலர்கள். ஆடிப்பாடி மகிழவும் படகு செலுத்தி கழிக்கவும் நேரம் போதாமல் இருந்தது அவர்களுக்கு. ஒரு மண்டலத்தில், அதாவது 40 நாள் பின் விடிந்த ஒரு வைகரையில் ராணி மங்கம்மாளும் ராயசம் அச்சையாவும் அரண்மனை காரியஸ்தர் அவசரம் அவசரமாக முத்து வீரப்பனை அழைத்து வர சொல்லி அந்த புறத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். விடியலின் கனவும் நனவும் கலந்த இனிய உறக்கத்திலிருந்து அவன் எழுந்திருந்து விரைவாக அவர்கள் இருவரையும் அரண்மனை மந்திர ஆலோசனை மண்டபத்தில் வந்து சந்திக்க வேண்டுமென்று ராணி மங்கம்மாளிடமிருந்து வந்த ஆள் கூறிவிட்டு போயிருந்தான். அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த சின்ன முத்தம்மாளை எழுப்பாமலே தாயையும் ராயசத்தையும் சந்திக்க சென்றான் அவன். இன்னும் இருள் பிரியவில்லை. காற்று சில்லென்றிருந்தது. தன் தாயோடு அரண்மனை ராயசமான அச்சையாவும் கூட இருக்கிறார் என்றறிந்ததுமே ஏதோ மிகவும் இன்றியமையாத காரியத்தை பற்றிய ஆலோசனை நடக்கிறது என்பதை முன்கூட்டியே முத்து வீரப்பன் அனுமானம் செய்து கொள்ள முடிந்தது. தாயின் நம்பிக்கைக்குரியவர் அச்சையா என்பதை அவன் அறிவான். அதிகமான செயல் திறமையும் மிக குறைவான வார்த்தைகளையும் உடையவர் அவர். மிகப்பெரிய ராஜதந்திரியான அவர் எதிரே நின்று பேசுகிறவர்களை பயபக்தியோடு தம்மை அணுக செய்துவிடும் ஆஜான பாகவான சுந்தர புருஷர். தீர்க்கமாக பார்க்கும் ஒளி நிறைந்த கண்களும் கூரிய நாசியும் விசாலமான நெற்றியும் அழுத்தமான உதடுகளும் அச்சையாவை ஏறெடுத்து பார்க்கும் யாருக்கும் அவர் முன் ஒரு பணிவு தானாக வந்துவிடும். அள்ளி முடித்த குடுமையும் நெற்றியில் சந்தன திலகமுமாக அவர் சிரிக்கும்போது வெளியென்று தெரியும் அழகான அளவான பல்வரிசை யாரையும் வசியப்படுத்திவிடக்கூடியது. நின்றால் பரந்த மார்பும் திரண்ட புஜங்களுமாக முழங்காலை தொடக்கூடிய நீண்ட கரங்களோடு எடுப்பும் ஏற்றமுமாக காட்சியளிப்பார் அச்சையா. அசைப்பில் கோவில் ராஜகோபுரம் எதிரே நிற்பது போல இருக்கும். இப்படி அச்சையாவை பற்றிய கம்பீரமான நினைப்புகளுடன் அவன் மந்திராலோசனை மண்டபத்திற்குள் நுழைந்தபோது, வா மகனே, காரியம் மிகவும் அவசரமானது, அதனால்தான் உன்னை தூக்கத்திலிருந்து கூட எழுப்பிவிட்டேன் என்றாள் தாய். தாயையும் ராயசம் அச்சையாவையும் வணங்கிவிட்டு அமர்ந்தான் முத்து வீரப்பன். தூங்கிக் கொண்டிருந்தால் கூட என்னை விழிப்பூட்டுவது உங்கள் கடமையம்மா. நீ சிரித்து குழந்தையாயிருந்த வரை உன்னை தாளாட்டி சீராட்டி பாலூட்டி தூங்க செய்வது மட்டும்தான் என் கடமையாயிருந்தது மகனே. இப்போது இன்னும் நான் குழந்தை இல்லை அம்மா, ஆகவே இப்போது நீங்கள் விழிப்பூட்ட வேண்டுமே அன்றி தூங்க செய்யக்கூடாது. பிரமாதமான வார்த்தை முத்து வீரப்பா, ஆனால் இன்னும் நீ குழந்தை என்பதை நீ உணர்ந்தால் மட்டும் போதாது, உன் எதிரிகளும் உணர வேண்டும். முதல் எதிரியாக என் முன் எதிர்பட்ட லில்லி பாதுஷா அவுரங்கசீப்பின் பிரதிநிதிக்கு அதை நான் நன்றாக உணர்த்திவிட்டேன். இன்னும் வேறு யாருக்காவது அதை உணர்த்துவதற்கு அவசியம் இருந்தால் சொல்லுங்கள் ஐயா, உணர்த்துகிறேன். அவசியம் நேற்று வரை ஏற்படவில்லை, இன்று இப்போது இதோ ஏற்பட்டிருக்கிறது. சற்றே விவரமாக சொல்லுங்கள், எங்கே யாரிடம் அந்த அவசியம் ஏற்பட்டிருக்கிறது? எதிரிகளை விட துரோகிகள் மோசமானவர்கள். யார் அந்த துரோகிகள்? இந்த அரண்மனை கடந்த காலத்தில் கண்ட துரோகி அழகிரி நாயக்கன், இன்று காணும் துரோகி கிழவன் சேதுபதி என்ற ரகுநாத சேதுபதி. அன்று உன் தந்தை சொக்கநாத நாயக்கரின் உத்தரவுப்படி அவர் அரசால தஞ்சையை ஆள சென்ற அழகிரி நாயக்கன் உன் தந்தைக்கு துரோகம் செய்து பின்பு வெங்கண்ணாவின் சூழ்ச்சியால் தானும் சீரழிந்து போனான். அதேபோல் உன் தந்தை சொக்கநாத நாயக்கரிடமிருந்து பணிந்து சிற்றரசனாக இருந்த கிழவன் சேதுபதி இப்போது தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்ள தொடங்கிவிட்டார். முன்பு உன் தந்தைக்கும் ருஷ்டம் கானுக்கும் போர் ஏற்பட்ட போது இந்த கிழவன் சேதுபதி பெரிதும் உதவியாயிருந்து உன் தந்தையை அவனிடமிருந்து காப்பாற்றினார். அதற்கு பிரதியாக உன் தந்தை கிழவன் சேதுபதிக்கு பரிசில்களும் விருதும் கொடுத்து பாராட்டியதோடு தன்னிடமிருந்த அதி புத்திசாலியான குமாரப்ப பிள்ளை என்ற தளவாயையும் சேதுபதிக்கு உறுதுணையாக ஆட்சி பணிபுரிய ராமநாதபுரம் அனுப்பி வைத்தார். உன் தந்தையால் அனுப்பப்பட்ட அந்த அரிய மனிதரான குமாரப்ப பிள்ளையை குடும்பத்தோடு கொலை செய்து இப்போது பழி தீர்த்து கொண்டு விட்டார் கிழவர் சேதுபதி. நமது ஆட்சி பிடிப்பின் கீழ் சிற்றரசராக இருக்க விரும்பாத சேதுபதி தஞ்சை நாயக்க மன்னர் பரன்பறையின் வாரிசான செங்கமலதாசனுடனும் பழைய மதுரை தளவாய் வேங்கடகிருஷ்ணப்பனோடும் சேர்ந்து நமக்கு எதிராக சதி செய்த போது அந்த சதியை எதிர்த்து அதற்கு உடன்பட மறுத்தார் என்ற ஒரே காரணத்துக்காக குமரப்ப பிள்ளை குடும்பத்தோடு கொல்லப்பட்டிருக்கிறார். நல்லது சொல்லியவருக்கு இப்படி ஒரு கொடுந்தண்டனையா? நம்மையும் நமது ஆட்சியையும் அளிப்பதற்கு பரிசாக தனக்கு உதவி செய்ய முன்வரும் தஞ்சை மன்னனுக்கு புதுக்கோட்டைக்கும் பாம்பாற்றுக்கும் இடைநிலப் பகுதியில் வரிவாங்கும் உரிமையை விட்டு கொடுத்திருக்கிறார் சேதுபதி. இந்த நன்றி உணர்வற்ற சதியை முறியடித்து சேதுபதியையும் வேங்கடகிருஷ்ணப்பனையும் திருத்த முயன்ற போதுதான் குமரப்ப பிள்ளை கொல்லப்பட்டிருக்கிறார். நமக்கு வேண்டியவரை கொன்றால் என்ன, நம்மை கொன்றால் என்ன? இந்த விசுவாச உணர்வுத்தான் நம்மை காக்கக்கூடியது முத்து வீரப்பா. கிழவன் சேதுபதி முரட்டு மனிதர், மனித வாழ்வை அர்த்தமுள்ளதாக செய்யக்கூடிய எந்த இங்கிதமான உணர்வுகளும் இல்லாதவர். ஆட்சியையும் செல்வத்தையுமே மதிப்பவர். நாம் அவருக்கு பாடம் கற்பிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இப்போதே படைகளோடு புறப்படுகிறேன், பாடமும் புகட்டுகிறேன். அது அத்தனை சுலபமானதில்லை மகனே. மரவரிசை மீன் கிழட்டு சிங்கத்தை எளிதாக வென்றுவிட முடியாது. ரகுநாத சேதுபதி மற்ற மரவர்களை அழைத்து தலையை கொடு என்றாலும் கொடுத்து விடுவார்கள். அவ்வளவு செல்வாக்கும் கட்டுப்பாடும் அங்கே அவருக்கு உண்டு.
நன்றியும் விசுவாசமும் இல்லாத இடத்தில் எத்தனை கட்டுப்பாடுகள் இருந்தால்தான் என்ன? எவ்வளவு செல்வாக்கு இருந்தால் என்ன?
உன் கேள்வியிலுள்ள நியாயம் கூட புரியாத வண்கண் மறவரவர், அவருடைய சக மறவர்கள் அவரை கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள். ஆகவே அவருக்கு ஆள்கட்டு அதிகம். ஒரு பாவமும் அறியாத அந்நிய நாட்டு கிறிஸ்தவ பாதிரிமார்கள் கூட அவருடைய கொடுமைக்கு தப்ப முடியவில்லை மகனே. சொந்த நாட்டு நண்பர்களிடமே விசுவாசமில்லாத ஒருவர் அந்நிய நாட்டு பாதிரிமார்களிடம் கருணை காட்டுவார் என்று எப்படி அம்மா நீங்கள் எதிர்பார்க்க முடியும்?
உன் கொள்ளுப்பாட்டனார் திருமலை நாயக்கரும் தந்தையாரும் கிறிஸ்தவ பாதிரிமார்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் கூட அன்போடும் ஆதரவோடும் பெருந்தன்மையாக நடத்தினார்களே.
என் கொள்ளுப்பாட்டனாருக்கு இருந்த பெருந்தன்மையும் தந்தைக்கு இருந்த தாராள மனமும் கிழவன் சேதுபதிக்கு இல்லையானால் அதற்கு யார் என்ன செய்ய முடியுமம்மா?
கிழவன் சேதுபதியால் கொல்லப்பட்ட குமரப்ப பிள்ளை கூட கிறிஸ்தவ வெறுப்பில் கிழவன் சேதுபதியை மிஞ்சியவராக இருக்கிறார்.
பாதிரிமார்களையும் உபதேசியார்களையும் பலாத்காரமாக சிவலிங்கத்தை வழிபடும்படி வற்புறுத்துகிறார் அவர் என்றார் ராயசம் அச்சையா.
அது அக்கிரமம் ஐயா. பாதுஷாவின் பழைய செருப்பை கும்பிடும்படி நம்மை வற்புறுத்தியவர்களுக்கும் குமாரப்ப பிள்ளைக்கும் என்ன வேறுபாடு?
நாகரிகம் அடைந்த நல்லவர்களுக்குத்தான் உன் கேள்வியும் அதன் நியாயமும் புரியும். துவேஷமும் வெறுப்பும் குரோதமும் நிரம்பியவர்களுக்கு நாகரிகம் என்றால் என்னவென்றே தெரியாத முத்துவீரப்பா.
போர்ச்சுக்கல் நாட்டிலிருந்து வந்த ஜான் டி பிரிட்டோ பாதிரியாரை தடுத்து மரவர் நாட்டு எல்லைக்குள் கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப முயன்றால் தோலை உரித்து மரத்தில் தலைகளாக தொங்கவிடப் போவதாக பயமுறுத்துகிற அளவு கிழவன் சேதுபதி கடுமையானவராய் இருந்திருக்கிறார் என்று கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா.
சிலரை தோலை உரித்து தலைகளாக மரங்களில் கட்டி தொங்கவிட்ட கொடுமையும் நடந்திருக்கிறது முத்துவீரப்பா.
கேட்பதற்கே அருவறுப்பாய் இருக்கிறது ஐயா. குமாரப்ப பிள்ளை நம் அரண்மனையிலிருந்து சேதுபதிக்கு உதவியாக அனுப்பப்பட்டவர்.
அவரை கொன்றதே தாங்க முடியாத கொடுமை. அவர் குடும்பத்தினரையும் கொன்றது பயங்கரமான பாவம். கிறிஸ்தவ பாதிரிமார்களை துன்புறுத்துவது பொறுத்து கொள்ள இயலாதது. நாம் எப்படியும் அவரை அடக்கியே ஆக வேண்டும்.
ஒரு வினாடி கூட காலம் தாழ்த்தக்கூடாது மகனே. பாதுஷாவுக்காக திருச்சியில் கூட்டிய படை வீரர்களோடு உடனே மரவர் சீமையின் மீது போர் தொடுத்தாக வேண்டும். தனது தூதரை கொல்லும் அந்நிய அரசரை படையெடுத்து தாக்கும் நியாயம் ஒவ்வொரு நல்ல அரசனுக்கும் உண்டு அப்பா. குமாரப்ப பிள்ளை நம்மால் அங்கு அனுப்பப்பட்டவர். அவரை கூண்டோடு அழித்தது நம்மை அவமானப்படுத்தியது போலத்தான். நீ உடனே போருக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதை சொல்லவே உன்னை நானும் ராயசமும் இங்கே அழைத்தோம்.
ராயசம் எழுந்து நின்றார். கம்பீரமும் அழகும் வசீகரமும் நிறைந்த அவரது தோற்றத்தை பார்த்து ராணியே ஒரு கணம் யாரோ புதியவர் ஒருவரை காண்பது போல உணர்ந்தாள்.
இந்த மரவர் சீமை படையெடுப்புக்கு உங்கள் இருவராசியும் வேண்டும் என்று வணங்கினான் முத்துவீரப்பன்.
மிகப்பெரிய படிப்பாளையாகிய நம் ராயசம் உன்னை வாழ்த்தினாலே போதுமானது மகனே என்றாள் மங்கம்மாள்.
ராயசம் அச்சையா ராணியை நோக்கி புன்முறுவல் பூத்தார்.
முத்துவீரப்பன் எழுந்து நின்ற ராயசம் அச்சையாவையும் அன்னை ராணி மங்கம்மாளையும் வணங்கி விடை பெற்றான். அவன் வணங்கி தலை நிமிரவும் அரண்மனை வீரன் ஒருவன் பரபரப்பாக அங்கே உள்ளே நுழையவும் சரியாயிருந்தது. வந்த வீரன் வணங்கிவிட்டு மூவரையும் பார்த்து சொல்லலானான், ராமநாதபுரத்திலிருந்து ரகுநாத சேதுபதியின் தூதன் ஒருவன் தேடி வந்திருக்கிறான்.
மூவரும் தங்களுக்குள் வியப்போடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆவலும் பரபரப்பும் முந்திய மனநிலையோடு உடனே அவனை இங்கே அழைத்து கொண்டு வா என்று செய்தி கொண்டு வந்தவனுக்கு மறுமொழி கூறினான் முத்துவீரப்பன்.
வருகிற தகவலில் நாம் மகிழ்ச்சியடைவோ நமது முடிவை மாற்றிக்கொள்ளவோ காரணமான எதுவும் இருக்கப் போவதில்லை என்று பதறாத குரலில் நிதானமாக சொல்லிவிட்டு மீண்டும் இருக்கையில் அமர்ந்தார் அச்சையா. ரங்ககிருஷ்ண முத்துவீரப்பனும் ராணி மங்கம்மாளும் சேதுபதியின் தூதன் வரவேண்டிய நுழைவாயிலையே பார்த்த வண்ணம் இருந்தனர்.
கட்டுமஸ்தான உடல் அமைப்பும் அந்த வலிமையை மிகைப்படுத்தி எடுத்துக்காட்டும் கரிய நிறமும் கண்ட மரவர் சீமை வீரன் ஒருவன் கையில் ஒரு ஓலையோடு நுழைவாயில் அருகே தென்பட்டான். மின்னலைப் போல் சரையல் என்று உள்ளே நுழைந்த அவன் மரவர் நாட்டு மாமன்னர் ரகுநாத சேதுபதியின் தூதன்தான்.
இது அவர் அனுப்பிய ஓலை என்று ராயச மச்சையாவிடம் நீட்டிவிட்டு மூன்று பேருமே எதிர்பாராத வகையில் பதிலை எதிர்பாராமலே விருட்டென்று திரும்பி செல்லத் தொடங்கினான். சம்பிரதாயத்துக்கு புறம்பாகவும் பண்பாடின்றியும் இருந்தது அவனது செயல்.
உடனே அதைக் கண்டு ஆத்திரமடைந்த ரங்ககிருஷ்ணன் பின்தொடர்ந்து அவனை பாய்ந்து கைப்பற்ற முயன்றபோது சைகையால் ராயசம் அவனை தடுத்து விட்டார். ஆத்திரத்தோடு ரங்ககிருஷ்ணன் கேட்டான்,
வழக்கமில்லாத புதுமையாக நமக்கு அடங்கிய சிற்றரசன் மரவர் நாட்டு மாமன்னர் ரகுநாத சேதுபதி என்றான்.
அனுப்பிய ஓலையை படிப்பதற்கு முன்பே திரும்பி போகிறான். இதெல்லாம் என்ன? இதைவிட அதிகமாக நம்மை வேறெப்படி அவமானப்படுத்த முடியும்? இந்த முறைகேட்டையும் அவமானத்தையும் நாம் ஏன் பொறுத்துக்கொள்ள வேண்டும்?
பொறுத்துக்கொள்ள வேண்டாம் தான். எய்தவன் இருக்க அம்பை நொந்து பயனர் ரங்ககிருஷ்ணா. சேதுபதியிடம் தொடுக்க வேண்டிய போரை அவனுடைய தூதனிடமே தொடுக்க வேண்டாம் என்று தான் உன்னை தடுத்தேன் என்று ரங்ககிருஷ்ணனுக்கு மறுமொழி கூறிவிட்டு ரகுநாத சேதுபதியின் ஓலையை படுக்கத் தொடங்கினார் அச்சையா.
இன்று இவ்வோலை எழுதும்போது தொடங்கி மறவர் நாடு இனி யார் தலைமைக்கும் கீழ்ப்பணிந்து சிற்றரசாக இராது என்பதை இதன் மூலம் மறவர் நாட்டு மாமன்னர் ரகுநாத சேதுபதி சம்பந்தப்பட்ட சகலருக்கும் பிரகடனம் செய்து கொள்கிறார்.
குமாரப்ப பிள்ளையும் அவர் குடும்பத்தையும் கொன்றது போதாதென்று சுயாதீன பிரகடனம் வேறா?
ராணி மங்கம்மாள் இவ்வாறு வினவியவுடன், எவ்வளவு திமிர் இருந்தால் அதை நமக்கே ஓலை அனுப்பி தெரிவித்துவிட்டு நம்முடைய மறுமொழியை எதிர்பாராமலே தூதுவனை திருப்பியும் வர சொல்லி பணித்திருக்க வேண்டும். குமாரப்ப பிள்ளையை அவர்கள் கொன்றது நியாயம் என்றால் இப்போது இங்கு வந்து சென்ற இந்த தூதுவனை நாம் மட்டும் ஏன் தப்பிப்போக விட வேண்டும் என்று கொதிப்போடு கேட்டான் ரங்ககிருஷ்ணன். கிழவன் சேதுபதி என்னும் பட்டப்பெயரை உடைய ரகுநாத சேதுபதியிடமிருந்து வந்திருந்த ஓலையை படித்து சொல்லிவிட்டு மேலே எதுவும் கூறாமல் இருந்த அச்சையா இப்போது வாய் திறந்தார். ஒருத்தவற்றை இன்னொருத்தவற்றால் நியாயப்படுத்தி விட முடியாது ரங்ககிருஷ்ணா.
பல தவறுகள் நடந்துவிட்ட பின்பும் இப்படி பொறுமையாக இருந்தால் எப்படி?
எதிரிகளை அழிப்பதில் பல ராஜதந்திர முறைகள் உண்டாப்பா. அதில் ஒன்று அவர்களை அதிக தவறுகள் செய்ய அனுமதிப்பது. கோழை பின்வாங்கி தயங்குவதற்கும் வீரன் பின்வாங்கி நிதானிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. கோழை பயத்தினால் பின்வாங்குவான். வீரன் எதிரியை முன்பை விட அதிக வேகமாக பாய்ந்து தாக்குவதற்கு பின்வாங்குவான். நமது நிதானம் இதில் இரண்டாவது வகையை சேர்ந்ததாக இருக்கட்டும். டெல்லி பாதுஷாவின் ஆட்கள் பழைய செருப்பு ஊர்வலம் வந்தபோது அம்மா சொல்லிய அதே அறிவுரையைத்தான் இப்போது நீங்களும் கூறுகிறீர்கள் ஐயா. சொல்லுகிற மனிதர்கள் வேறுபட்டாலும் அறிவும் அறிவுரையும் வேறுபடுவதில்லை. மறவர் நாட்டின் மேல் படையெடுத்தாக வேண்டும் என்ற நமது முந்தைய முடிவுக்கும் இந்த அறிவுரைக்கும் தொடர்பு இல்லை. உனது முன்கோபத்தையும் ஆத்திரத்தையும் தனித்து செயலில் ஈடுபாடு கொள்ள செய்வதற்குத்தான் இந்த அறிவுரை.
ஆமாம் ரங்ககிருஷ்ணா, ராயசம் சொல்வதெல்லாம் உன் நன்மைக்குத்தான் அப்பா. எதிரியை விட்டுவிட்டு அவனுடைய தூதுவனை அழைப்பதால் என்ன பயன் விளையப் போகிறது? கிழவன் சேதுபதியை இப்படியே விட்டுவிட்டால் அவர் மற்றவர்களை கூட்டு சேர்த்து கொண்டு படையெடுத்து நமது மதுரை சீமையை கைப்பற்ற முயல்வார் என்றாள் மங்கம்மாள்.
இன்றே நமது படைகளோடு மறவர் சீமைக்கு புறப்படுகிறேன் அம்மா.
உனது வீரத்தில் நிதானமும் நிதானத்தில் வீரமும் கலந்திருக்கட்டும் அப்பா. கிழவன் சேதுபதி மிகவும் சிக்கலான எதிரி, தெளிவான எதிரி இல்லை. சிக்கலான எதிரிகளிடம் எப்போதுமே அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
உங்கள் அறிவுரை எனக்கு எப்போதும் ஞாபகம் இருக்கும் அம்மா.
திருச்சிரபுரம் கோட்டையின் முகப்பில் படைகள் திரண்டன. போர் முரசு முழங்கியது. குதிரைகளும் யானைகளும் தரையை துவைத்து கிளற செய்த புழுதி படலம் விண்ணை மறைத்தது. தாயும் ராயசம் அச்சையாவும் வாழ்த்த சின்ன முத்தம்மாள் நெற்றியில் வீரத்திலகமிட்டு வழியனுப்ப ரங்ககிருஷ்ண முத்துவீரப்பன் படையோடு புறப்பட்டான். ரங்ககிருஷ்ணனுக்கும் படை வீரர்களுக்கும் திருச்சிரபுரத்து மக்கள் மலர் மாறி பொழிந்து விடை கொடுத்தனர். பழைய செருப்போடு வந்த டெல்லி பாதுஷாவின் ஆட்களை எதிர்க்கும் அவசியத்துக்காக அங்கங்கே சேர்த்து வைத்த படை வீரர்களையெல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு ரங்ககிருஷ்ணன் மறவர் சீமை மேல் படையெடுத்திருந்தான். தனக்கு மாலை சூட்டி வீரத்திலகமிட்டு வழியனுப்பும் போது சின்ன முத்தம்மாளின் கண்களில் நீர் திரண்டு பிரிவி துயரம் பொங்கியதை அத்தனை அவசரத்திலும் அத்தனை பரபரப்பிலும் அவன் கவனிக்க தவறியிருக்கவில்லை. உலகின் மிக பல பல பாமர மக்களில் கணவனும் மனைவியுமாக மாலை மாற்றிக் கொள்கிறவர்களுக்கு இருக்கும் உரிமையும் இன்பமும் சுகமும் நிம்மதியும் கூட அரச குடும்பத்தினரான மற்றவர்களுக்கு இல்லையே என்று எண்ணி சின்ன முத்தம்மாள் ஏங்கியிருக்கக்கூடும். திருமணமான உடனேயே போருக்காக படையோடு புறப்பட்டுவிட்ட கணவனை வீரமங்கையாக திலகமிட்டு வழியனுப்பினாலும் பிரிவு பிரிவு தானே. படைகளை நடத்தி செல்லும் பொழுது இதையெல்லாம் எண்ணி பார்த்தான் ரங்ககிருஷ்ணன். முதல் நாள் பகல் பொழுது முடிந்து அந்தி சாய்ந்ததும் காடாம்பரமான ஓரிடத்தில் இரண்டு மூன்று பெரிய ஆலம்பரங்கள் இருந்த பகுதியில் படைகள் பாசறை அமைத்து தங்க நேர்ந்தது. இன்னும் மறவர் சீமை எல்லைக்கு போய் சேரவில்லை என்றாலும் வீரர்களிடம் போர் உணர்ச்சி இப்போதே வந்திருந்தது. மறவர் சீமையை அடைந்த உடனேயே போர் நிகழலாம் என்ற பிரக்ஞையும் எல்லோருக்கும் வந்திருந்தது.
ரங்ககிருஷ்ணனை பொறுத்தவரை இதுதான் அவனது முதற் படையெடுப்பு என்று சொல்ல வேண்டும். அவசர அவசரமாக நிகழ்ந்த திருமணம், அவசர அவசரமாக நிகழ்ந்து முடிந்த முடிசூட்டு விழா, இப்போது அவசர அவசரமாக வைத்துவிட்ட இந்த படையெடுப்பு, எல்லாமே நினைத்து பார்க்க முடியாத வேகத்தில் நேர்ந்திருந்தன. நள்ளிரவாகியும் பாசறை கூடாரத்தில் உறக்கமின்றி தவித்தான் ரங்ககிருஷ்ணன். பல்வேறு வகை படை வீரர்கள் தங்கியிருந்த பகுதிகளில் கூத்துக்களும் களியாட்டங்களும் நடைபெற்று கொண்டிருந்தன. சில வீரர்கள் கூடி பேசி கொண்டிருந்தார்கள். சிலர் பொழுதுபோக்கான விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். வேறு சிலர் ஒரு வீரனுக்கு ரதிவிடம் போட்டு காமன் பண்டிகை கூத்தாக இரு பிரிவாய் பிரிந்து எரிந்த கட்சிக்கும் எரியாத கட்சிக்கும் பாடிக்கொண்டிருந்தார்கள். தனது படை வீரர்கள் இந்த போரை பற்றி என்ன நினைக்கிறார்கள், எப்படி உணர்ந்திருக்கிறார்கள் என்று காணவும் விரும்பினான் ரங்ககிருஷ்ணன். மாறு வேடத்தில் நகர பரிசோதனை செய்ய செல்லும் மன்னர்கள் போல முற்றிலும் தன் தோற்றத்தை மாற்றிக்கொள்ளாவிட்டாலும் தன்னை யாரும் அடையாளம் காண முடியாத விதத்தில் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு புறப்பட்டான் அவன். உடன் துணை வர முயன்ற மேய்க்காப்பாளனை கூட தடுத்துவிட்டான். இது முதற் படையெடுப்பு என்பதால் மட்டும் அவன் மனதில் ஆவலும் பரபரப்பும் நிரம்பியிருக்கவில்லை. படையெடுப்பவராகிய கிழவன் சேதுபதியை பொறுத்தே பல மடங்கு அதிகரித்திருந்தன. கிழவன் என்ற தமிழ் சொல்லுக்கு உரியவன் என்று பொருள். ரகுநாத சேதுபதி மறவர் நாட்டுக்கு உரியவர் மட்டுமில்லை, மறவர் அனைவரின் நம்பிக்கைக்கும் உரியவர், பயபக்திக்கு உரியவர். அத்தகையவரோடு தான் போர் புரிவதற்கும் முரண்படுவதற்கும் அரசியல் காரணங்கள் இருந்தன என்றாலும் தன்னை சுற்றியுள்ள மக்களின் நம்பிக்கைக்கும் நாணயத்திற்கும் மதிப்புக்கும் உரிய ஒருவரை வெறும் அரசியல் காரணங்களுக்காக வெல்வது சிரமமான காரியமாயிருக்கும். மறவர் சீமையின் முரட்டு சிங்கத்தோடு விரோதத்தை தவிர்த்திருப்பது தான் இராஜதந்திரமாய் இருந்திருக்கும். சில விரோதங்களை தவிர்ப்பது தான் விவேகம். வேறு சில விரோதங்களை எதிர்கொண்டு ஏற்றாக வேண்டும். இதில் கிழவன் சேதுபதியோடு ஏற்பட்டுவிட்ட விரோதம் முந்தின வகையினது. அது தவிர்க்கப்பட வேண்டியது. ஆனால் தவிர்க்க முடியாதபடி சேதுபதியே அதை வலிந்து ஏற்படுத்தி கொண்டு விட்ட பின் தன் தரப்பிலிருந்து பணிந்து போவது என்பது பிறர் எள்ளி நகையாடக்கூட காரணமாகிவிடலாம். குமாரப்ப பிள்ளையை குடும்பத்தோடு கொன்றது போதாதென்று மரபர் சீமையை சுயாதீனமுள்ள நாடாக பிரகடனம் செய்ததும் சேர்ந்து தவிர்த்திருக்க வேண்டிய இந்த படையெடுப்பை அவசியமும் அவசரமும் உள்ளதாக்கிவிட்டன. அனாவசியமான விரோதத்தை தேடுவது எப்படி இராஜதந்திரம் இல்லையோ, அப்படி அவசியமாக வந்து வாயிற்கதவை தட்டி அழைக்கும் விரோதத்தை தவிர்ப்பதும் இராஜதந்திரம் இல்லை. சேதுபதியைக் கண்டு ராணி மங்கம்மாளும் அவன் மகனும் பயப்படுகிறார்கள் என்று பிறர் பேசவும் இடம் கொடுத்து விடக்கூடாது. கிழவன் சேதுபதியை பொறுத்தவரை இந்த விரோதத்தை உடனடியாக தேடுவதில் பயனிருந்தது. இந்த விரோதத்தால் அவருக்கு இராஜதந்திர பயன்களும் ஊதியமும் இருந்தன. ஆகவே இவர் இதை தேடியதில் அவரளவுக்கு காரணம் சரியாக இருந்தது. அவரளவுக்கு அரசியல் நோக்கமும் சரியாக இருந்தது. தன் கூடாரத்தை விட்டு வெளியேறி வீரர்களின் மனநிலையை கண்டறிய இருளில் புறப்பட்ட போது ரங்ககிருஷ்ணனின் மனதில் இவ்வளவு சிந்தனைகளும் இழையோடின. அடுத்திருந்து கெடுதல் செய்பவனின் விரோதத்தை விலை கொடுத்தாவது பெற்றாக வேண்டும் என்றாலும் கொடுக்க வேண்டிய விலை என்னவாக இருக்கும் என்பது இந்த வினாடி வரை புரியாமல் இருந்தது. சிந்தனை வயப்பட்டவனாக ஆலமரத்தடியில் சில வீரர்கள் கூடி பேசிக்கொண்டிருந்த பகுதிக்கு வந்திருந்தான் அவன். அவர்களுடைய பேச்சும் கிழவன் சேதுபதியை பற்றியதாகவே இருக்கவே ஆழம் விழுது ஒன்றின் மறைவில் ஒதுங்கி நின்று அதை ஒட்டு கேட்கலானான். நமக்கு சோறு போட்டு வளர்ப்பது நாயக்க வம்சம். நாம் எதிர்த்து கொள்ள முடியாத சுயஜாதி மனிதர்களில் மிகவும் பெரியவர் ரகுநாத சேதுபதி. இந்த யுத்தம் தர்ம சங்கடமானது. சோறு போடுபவர்களுக்கு விசுவாசமாக இருப்பதா, இனத்துக்கு விசுவாசமாக இருப்பதா? நமது மதிப்பிற்குரிய சேதுபதிக்கு எதிராக நாமே ஆயுதம் ஏந்தும் நிலையை இந்த போர் உண்டாக்கிவிட்டது அண்ணே. சேதுபதிகள் ராமபிரானுக்கே தோழனாக இருந்த குகனின் வம்சம், தெய்வாம்சம் பொருந்தியவர்கள், நம்மை போல் மற்ற மறவர்கள் கைகூப்பி தொட வேண்டிய நிலையில் இருப்பவர் ரகுநாத சேதுபதி. அவருக்கு எதிராக நின்று போர் புரிவதில் மனப்பூர்வமான ஈடுபாடு நம்மை போன்ற ஜாதி மறவர்களுக்கு இருக்க முடியாது. வேண்டுமானால் உண்ட உணவுக்கு செஞ்சோற்று கடன் கழிக்கலாம்.
ஆமாம், நீ சொல்வது தான் சரி அண்ணே. அரசர்கள் இன்றைக்கு சண்டை போட்டுக் கொள்வார்கள், நாளைக்கு ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அதற்காக நாம் ஏன் நடுவில் ஜாதி அபிமானத்தை கெடுத்து கொண்டு குலத்தை வேறிருக்கும் கோடாரி கம்புகளாக தலையெடுக்க வேண்டும்?
சேதுபதியை எதிரே பார்த்தாலே எனக்கு கை நடுக்கம் வந்துவிடும் அண்ணே.
வாளை கீழே போட்டுவிட்டு நெடுஞ்சான் கடையாக வணங்க தோன்றுகிற மனிதருக்கு எதிராக எப்படி அன்னே நான் துணிந்து வாளை வாங்க முடியும்?
அதுதான் முதலிலேயே சொன்னேனே, நமக்கு இது ஒரு தர்ம சங்கடமான போர் அண்ணே.
இன்றைக்கு சேதுபதிக்கு எதிராக வாளை உயர்த்திவிட்டு நாளைக்கு போர் முடிந்ததும் மானாமதுரைக்கோ மங்களத்துக்கோ போய் நின்றால் சுயஜாதிக்காரன் நம்மை முகத்திலே காரி துப்புவான்.
துப்புறதாவது நம்மை கண்டம் துண்டமாக வெட்டி போட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை.
இன்றைக்கு சண்டை வரும் போகும், ஜாதி கட்டுப்பாடு நமக்கு என்றைக்கும் வேணும் பாட்டையா? எங்கள் ஊர் எல்லையிலேயே சேதுபதி வாராருன்னா ஊருக்குள்ள ஒருத்தன் மார்மேல துணியோ காலில் செருப்போ போட்டுக்கிட்டு நடமாட மாட்டான்னே, அத்தனை மறுவாதி அவருக்கு உண்டு.
இருளில் அங்கு உரையாடி கொண்டிருந்த படை வீரர்கள் அனைவரும் மறவர் இனத்தினர் என்பதை ரங்ககிருஷ்ணனால் மிக எளிதாகவே அனுமானம் செய்து கொள்ள முடிந்தது. தன்னை அவர்கள் பார்த்து விடாதபடி மெல்ல அங்கிருந்து விலகி சென்றான் ரங்ககிருஷ்ணன். டில்லி பாதுஷாவை எதிர்க்க ஆவேசத்தோடு ஒன்று திரண்ட படை சேதுபதி விஷயத்தில் அப்படி ஒன்றாக இல்லை என்று புரிந்தது. துணிவும் தன்னம்பிக்கையும் கொண்டிருந்த ரங்ககிருஷ்ணனின் உறுதியான உள்ளத்திலும் மெல்ல எழுந்தது ஒரு சிறு தயக்கம். இந்த போரிலுள்ள பகை பக்கத்து வீட்டு பகை என்பதால் ஏற்படும் படை வீரர்களின் விசுவாச தயக்கங்களையும் இடம் மாறிய முறை மாறிய விசுவாசங்களையும் எல்லை மாறக்கூடிய சந்தேகத்துக்கிடமான நம்பிக்கைகளையும் பற்றிய கலக்கம் அவன் மனதில் இப்போது இந்நள்ளிரவில் புதிதாக ஏற்பட்டது. வெளியே சூழ்ந்திருந்த இருள் தன் மனதுக்குள்ளும் கொஞ்சம் புக முயல்வதைப் போல உணர்ந்தான் ரங்ககிருஷ்ணன். கடவுள் மனிதர்களை படைத்தபோது உலகை பற்றி வைத்திருந்த சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் மனிதர்கள் ஜாதிகளையும் சமயங்களையும் உண்டாக்கி கெடுத்து கொண்டு விட்டார்களே என்று அந்த கணத்தில் அவனுக்கு தோன்றியது. அபிமானம், அன்பு, விசுவாசம், நன்றி கடமை ஆகிய ஜாதி சமயம் கடந்த உயரிய மனித குலங்களை கூட ஜாதி சமயங்கள் பாதிக்க முடியும் என்பது இப்போது அவனுக்கு புரிந்தது. அவன் சிந்தனை வயப்பட்டான். அன்றிரவு பாசறையில் அவனால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை.